இங்க அழைச்சு போனா தானே மேல மிதிலாபுரிக்கு போய் சீதா கல்யாணம் நடக்கும். அப்ப சீதா கல்யாணம் பண்ண போறார் வசிஷ்டருக்கு தெரிஞ்சு போச்சு. எதனால தெரிஞ்சது? இப்ப பகவான் வந்து தான திவ்ய கண்டு கொடுத்திருக்காரன்னா இல்லையே, இவருக்கு இருக்கிற தபஸ் யாகம் யஜ்யம் தபஸ் இது முதலான ஆர்ஷ லப்தம். அப்ப சாதனாந்தர வர்த்தித ஞான திருஷ்டி அதத்தான் ஆர்ஷம்னு சொல்ற. அது ரெண்டாவது வகையை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது வகை இருக்கு. நாம ஒண்ணு சாதனை எல்லாம் பண்ணினதும் இல்லை, பகவான் நமக்கு கண்ணும் கொடுக்கவில்லை. ஆனா இன்னொரு வகை, சஞ்சயன் திருத்தராட்டன் பேசிட்டு இருக்கான், ரெண்டு பேரும் ஒத்தர் இடத்துலதான் காலக்ஷேபம் பண்ணா வியாசர் இடத்து. ஆனா திருத்தராட்டனுக்கு ரொம்ப கவலை, உனக்கு எல்லாம் தெரியுது சஞ்சயா, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. அதுல எனக்கு தப்பு தப்பா வேற தெரியுது, உனக்கு சரியா சரியா வேற தெரியுது, நீ என்ன சொக்கு பிடி வச்சிருக்க இது அவன் திருப்பி கேட்டான். அவர் சொல்றார் சஞ்சயன், நான் சொல்லிடுவேன், கோவிச்சுக்காத இப்ப என்ன சொல்றேன், இப்படின்னாலே கோவிச்சுக்கிறாப்பிலதான் சொல்ல போறான்னு அர்த்தம். இல்லைன்னா எது கேட்க போற சொல்லுங்க, நீங்க கோவிச்சுக்கா. இவர் திருப்பி சொன்னார், கோவிச்சுக்காதபடிக்கு நீ சொல்லு, அப்ப நான் கோவிச்சுக்காத இருக்கேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும்ட்டு சஞ்சயன் சொல்றார், ஒண்ணுமில்ல திருத்தராட்டா, எனக்கு வஞ்சனை தெரியாது, யாரையும் வஞ்சித்து ஏமாத்துறதுக்கு எனக்கு தெரியாது. வாயான சேவை பத்ரந்தே கோச்சுக்காதே, இப்பதான் சொன்னேன் முகம் ஜவஜவான் சிரிக்கிறது சிவக்கிறது பார்த்தாலே தெரியுது, எனக்கு மாய தெரியாதுன்னா அர்த்தம் என்ன, நீ மாயையே உருவானவன் அர்த்தம். எனக்கு வஞ்சனையே தெரியாதுன்னா நீ வஞ்சனையே உரு திருத்தராட்டா, இல்லைன்னா இப்படி ஒரு ராஜ்யத்துல தப்பெல்லாம் நடக்கிறது விட்டுருப்பியா? அப்ப அவர் திருப்பி கேட்கிறார், கண்ணனை உனக்கு மட்டும் தெரியாது, கண்ணனை எனக்கு தெரியலையே. இதுல ஒரு விஷயம், திருத்தராட்டனுக்கு கண்ணு கிடையாது, கண்ணு இல்லாதவருக்கு சொல்றார், கண்ணனை என்னால பார்க்க முடியல நீ பாக்கலையே. அப்ப இது பதில் என்ன சொல்லிருக்கணும், உனக்கு கண்ணு இல்ல கண்ணனை பார்க்கல, எனக்கு கண்ணு இருக்கு கண்ணனை பாக்கலன்னு சொல்லியிருக்கணும், சொல்லவே இல்லை. அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு, இந்த கண்ணை கொண்டு கண்ணனை பார்க்க முடியாதுன்னு. இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த கண்ணு இருக்கு, ஆனா இந்த கண்ணை வச்சு கண்ணனை பார்க்க முடியாதான். அப்ப கண்ணனை பார்க்கணும்னா எதன் மூலம் பார்க்கிறேன்னு சஞ்சயன் சொல்றார், பக்தியா சாஸ்திராது வேத்மி ஜனார்தனம், ஜனார்தனனை சாஸ்திர கண்ணால் பார்க்கிறேன்னு. இதான் இப்ப மூணாவது கண்ணு, முதல்ல திவ்ய கண்ணை பார்த்துட்டோம், அடுத்தது ஆர்ஷ கண்ணை பார்த்துட்டோம், இப்ப சொல்றது சாஸ்திர கண்ணு. சாஸ்திர கண்ணுனா பக்தியா சாஸ்திராது வேத்மி ஜனார்தனம், பக்தி சாஸ்திரத்தால ஜனார்தனனை பார்க்கலாம்னா கண்ணனே அதை ஒத்துருக்கார். பக்தியா தனன்மையா சக்தியா அகமேவம் விதோர்ஜுன ஞாதும் திரட்டுஞ்ச தத்வேன பிரவேட்டுஞ்ச பரந்தக, பக்தி சாஸ்திரம் ஒன்றினாலே என்னை பார்க்கலாம். அப்ப சாஸ்திரத்தினாலே சாஸ்திர ஜன்ய ஞானத்தாலே திருஷ்டி, அதுதான் சாஸ்திர திருஷ்டி சாஸ்திர திருஷ்டிங்கிறார். அப்ப ஞானக்கண்ணு மூணு கண்ணா எடுத்துக்கோ, பகவான் கொடுத்திருக்கிற ஞானக்கண், திவ்யமான கண், நம்ம பிரயத்தனத்தாலே யாகம் யஜ்யம் முதலானவர்களை பண்ணினது அது கண், ஆர்ஷ கண், சாஸ்திரத்தின் மூலம் இருக்கிற கண் அது மூணாவது கண். இப்ப நாம பார்க்க போற மூணு பேர் யாமன முனிகள், முன்னாடி இருக்கிற நாத்து முனிகள், பின்னாடி இருக்கிற ராமானுஜ முனிகள். இந்த மூணு கண்ணுல ஒவ்வொரு கண்ணு இருக்கிறவர், நாத முனிகள் ஒருவித ஞானக்கண் இருக்கிறவர், யாமன முனிகள் மற்றொரு ஞானக்கண் இருக்கிறவர், ராமானுஜ முனிகள் மற்றொரு ஞானக்கண் இருக்கிறவர். முதல்ல இருக்கிற நாத முனிகளுக்கு ஆர்ஷ லக்னம், அவர் ரிஷி இருக்கு, ஆனால் அவருக்கு இருக்கிறது ரிஷிக்கண். ரிஷிக்கண் ஏதோ பிரயத்தனம் பண்ணிருக்கணும், அவர் என்ன பிரயத்தனம் பண்ணார், பெரிய யோகியாச்சே, அப்ப அவருக்கு இல்லாத பிரயத்தனமா? அதோட அவர் யாக யஜ்யம்லாம் பண்ணல, ஆனா அவர் பண்ணின பிரயத்தனம் 12,000 தடவை புளியமர தடியில உட்கார்ந்து கண்ணு சிறுத்தாம்ப சொன்னார் வந்து, அந்த பிரயத்தனம் இருக்கவே தானே கண்ணே அவருக்கு கிடைச்சது, இல்லைன்னா நம்மாழ்வாரத்தான் பார்த்துக்க முடியுமா, 4,000 தான் காதல் கேட்டுக்குமா? அப்ப இதெல்லாம் அவருக்கு கிடைச்சதுன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, அதுக்கு கண்ணு சிறுத்தாம்ப 12,000 தடவை சொன்னார். ஆகவே ஆர்ஷம் அதனே அவங்க சொல்லுங்க, ரிஷிக்கண்ணு, ரிஷிகள்னா யாக யஜ்யம் பண்ணி கண்ணை சம்பாதிச்சார், இவர் 12,000 தடவை சொல்லி சம்பாதித்தார். ரெண்டு, அப்ப ஆளவந்தார் செய்தது, ஆளவந்தாருக்கு என்ன கண், அவர் எந்த பிரசாதத்தால ஞான கண் கொண்டு இத்தனையும் பார்த்திருக்காருனால் அவருக்கு கிடைச்சது திவ்யம். திவ்யம் திவ்யம்னால் பகவானுடைய நிருகேதுக கடாட்சம், அதனால கிடைச்சிருக்கிற கண் அவருக்கு. நிருகேதுக கடாட்சம் ஆளவந்தாருக்கு இருந்ததா, அதனாலதான் கண் கொண்டு பார்த்தாரானால் நடந்துருச்சு. உயர் கொண்டார் மணக்கால் நம்பிகள் ஆள வந்தாரோ இல்லையோ, மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார, திருத்தர பொறுப்பை ஏற்றார். நாதமணிகள் காலத்தில் ஆள வந்தாருக்கு வயது ஏற்படவில்லை, இவர் வந்து சின்ன பிள்ளையா இருந்திருக்கார். வேறு நாதமணிகள் வணக்க கைங்கிற முன்னவே ஆசைப்பட்டுத்தான் யாமனாச்சாரியர் பேர் வச்சு சொன்னார், பேர் வச்சாச்சு, குழந்தை நாள் ஒரு மேனையும் பொழுது ஒன்றா வளர்ந்து போறார். இப்ப நாதமணிகளுக்கு காலம் இல்லையே, அவர் பரமரிச்சுட்டார், உய்ய கொண்டாட்ட சொத்தை கொடுத்துட்டு போனார், பேரப்பிள்ளை வந்த உடனே நல்லா பார்த்து கொடுன்னு. அவர் காலம் முடிஞ்சு போச்சு, அவர் மணக்கால் நம்பிகளை கொடுத்துட்டு போனார், அவர் நடையா நடக்கிறார்கள் போய் 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 அப்படியே நான் ஆள வந்தார திருப்பி கூட்டு வர முடியுமா? அவர் பெரிய ராஜாவா இருக்கார்,
நம்மகிட்ட ஒண்ணு வேலை இல்லாதவனே கேட்க வர மாட்டேங்கிறான். இந்த ராஜா ராஜ்யகாரி இருக்கிறவர் இதெல்லாத்தையும் யாரும் கேட்க வந்துருவார். அதனால நித்தியப்படி 6 மாசம் தூதுவளக்கீரை கொண்டு போய் கொடுத்தார். நன்னா இருந்தது, பொன் வருதெல்லாம் நன்னா வருது, அதுல நெய்யெல்லாம் சேர்த்து அப்படி எல்லாம் திருமாறி நித்தியப்படி சாப்பிட்டு இருக்காரு. அம்மனா சேட்டை நல்லா இருக்கு. தூதுவளக்கீரை சாப்பிட்டா தொண்டை நல்லா இருக்கும். மனத்துக்காளக்கீரை, தூதுவளக்கீரை இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். 6 மாசம் கொடுத்திருந்தா ராஜா நல்லா சாப்பிட்டுருந்தார். 6 மாசம் முடிஞ்ச உடனே சட்டுன்னு ஒரு 10 நாள் நிறுத்திச்சாரு. நமக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கிற வரைக்கும் யாரு கொடுந்தான்னு கேட்க மாட்டோம். நின்று போச்சுன்னா ஏன் வரலன்னு சரியா இருந்தோம். அதை போல இது நின்று போன உடனே கேட்கிறார், ஏன் வரல, ஏன் நீ பண்ணி போடலன்னு சமையற்காரத்துல ராஜா கேட்கிறார். யாரோ ஒரு சாமி வயசான ஒரு கொடுந்திருந்தார், இன்னமும் 10 நாளா அவரை காணும், நாளைக்கு வந்தா அவர் அரண்மனை கூட்டிடுவார் அப்படின்னு ராஜா சொன்னார். இவருடனே குறிச்சு வச்சுட்டார். இவர் இது பலருக்கும்னு தெரிஞ்சு 11வது நாள் இவர் வந்தார். வந்த உடனே அவர் பாசகர் கேட்டார், 10 நாளா நீ கொடுக்கல, உமக்கு இருக்கு ஏதோ தண்டனை இருக்கு, ராஜா அரண்மனைக்கு வர சொல்லிட்டா வாரும் அப்படின்னு அழைச்சிட்டு போன உடனே அப்ப ராஜா கேட்கிறார், ராமராஜரே தான் ராஜா. ராஜா அவர் பார்த்து கேட்கிறார், என்னத்துக்கு தூது விளக்கீரை கொண்டு இருந்தேன், உமக்கு ஏதோ எங்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு போட்டிருக்கு, என்ன வேணுமோ கேளுத்தாரேன் என்று சொன்னவுடனே இவர் திரும்ப சொல்ல, நான் வாங்கிட்டு போறதுக்கு வரல, அவன் கொடுத்துட்டு போறதுக்கு வந்தேன். எனக்கு கொடுப்பீரா, உமக்கு வேட்டி கிழிச்சிருக்கு, நான் ராஜா, நீ இந்த கிழிஞ்ச வேட்டியோட எனக்கு என்ன கொடுக்க போறீங்களா, வேட்டி தான் கிழிஞ்சிருக்கு, எனக்கு புத்தி கிழியல, எனக்கு எங்க ஆச்சாரியன் கொடுத்திருக்கிற சொத்தை அவன் கொடுத்துட்டு போறதுக்கு வந்தேன் என்ன. ரொம்ப அழகா கீதா சாஸ்திரத்தை முழுக்க உபதேசித்தார். கேட்டுக்கிட்டார் யமுனாச்சாரியர், கீத ஸ்லோகம் என்னமா இருக்கு, ஒன்னொன்னு மணிமணியா ரத்தன சித்திரமா இருக்கு, கீதா சுகீதா கர்த்தவியம் கி மன்னேகி சாஸ்திர சங்கிரேகி யாஸ்தயம் பத்மநாபஸ்த முகபத்மாது வினிஸ்ருதா. கண்ணனே திருவாய் மலர்ந்தருடைய ஒரே பிரமாணம் அது வல்லியம், மத்தெல்லாம் மச்சப்பேர் பேசிருக்கலாம், ஆனா பகவான் வாய் திறந்து ஓதினது ஒண்ணுதானே, மாயன் அண்ணு ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் என்று ராமானுஜன் திருவரங்கத்தை முதலாளர் சாதிக்கிறார். அந்த அர்த்தத்தை எல்லாம் கேட்டார். அப்ப இவருக்கு ஒரு ஆசை வந்தது, கீதா ஸ்லோகமே இவ்வளவு நன்னா இருக்கு, அந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை அது யாருங்கிறத காட்டிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் போட்டிருக்கு. ஏன்னா கீதா ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டவர் பகவான் வந்து, அப்ப அதை காட்டின முடியுமான்னு கேட்டார். வருமே கூட்டின்னு போறேன் என்ன இவர் கையப்பிடிச்சார். நேர திருமண தூண்கள் ஸ்ரீரங்கநாதன் முன்னே கொண்டு போய் நிறுத்தி வைத்தார். பிரார்த்திக்கிறார் மணக்காலம் பேர் பெருமாள்கிட்ட, எல்லாருக்கும் காட்டுறபடி இவருக்கு காட்டிடாதையும், அர்ஜுனனுக்கும் உங்க காட்டினா போலே, திருப்பாணாழ்வாருக்கு உங்க காட்டினா போலே, நீரே கண்ணையும் கொடுத்து காட்சியும் கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். பெருமாள் உடனே புரிஞ்சுட்டார். பரியனாகி வந்த அவனனுடல் பெண்டர் அமரத்தறி ஆதித்திதான் அரங்கத்தமரன் முகத்து கரியவாகி புடவரந்து மிழுந்து செல்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன, தசையதா கத்தியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி என்று சாந்தோக்கியோபரிஷத்து சொன்னபடித்து கமலக்கண்ணனின் கண்ணின் உண்டான் காண்பனவன் கண்களாலே அமலங்களால் விழிக்கும் ஐம்புரணம் அவன் மூர்த்தி என்னும் தாமரை கண்கள் கொண்டு ஈர்தியாகோ என்னும் தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலமகளை என்னும் இப்படியெல்லாம் பகவான் புண்டரீகாட்சன் கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்த சமாஸ்ரயக்கா கஹா புண்டரீகனயனா தப்புருஷோத்தமா என் ஆளவந்தார் பிரார்த்தித்தபடி புண்டரீகாட்சன் தன் தாமரை கண்களை திறந்தார். மொத்த ஆளவந்தார கட்டாட்சிக்க அந்த பெரிய பெருமானுடைய உண்மை சுரூபத்தை சேவிக்கிறதுக்கு பகவானுடைய அனுகிரகத்தால இவருக்கு கண்ணு கிடைச்சு. அதனால இவர் கிடைச்ச கண் என்னப்போ திவ்ய கண். இவருடைய ஞான திருஷ்டிங்கிறது தான் பிரயத்தனமே இல்லையே, ஆச்சாரியன் பிரயத்தனப்பட்டுதான் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காப்போ, நிறுத்தி வச்சு பெருமாட்ட பிரார்த்திக்கவே தானே இவருக்கு கண்ணு கிடைச்சது. அப்ப பகவானுடைய நிர்கேயத்துக்கு அனுகிரகத்தால் பெற்றபடியால் திவ்ய திருஷ்டி இது ஆளவந்தாருடைய. அப்ப ஆருஷ திருஷ்டி ஆருஷ ஞான கண்ணு நாதமுனி கல்வி, திவ்யமான ஞானக்கண்ணு ஆமுனாச்சாரியர். அடுத்து இப்ப ராமானுஜர் எப்படி, அவ்விருளை துறந்தின மேல் உயர உடையவன் நாரணன் அறிவார் இல்லை என்று ராமானுஜன் தந்தார் பாசுரம் ஒன்று. இப்ப ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் நிறைய ஆபத்தெல்லாம் இருந்தது, நாஸ்திகவாதம் நிறைய இருந்திருக்கு, அதே மாதிரி ஏக தத்துவவாதம் நிறைய இருந்தது, தத்துவம் ஒன்றே, பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, பிரம்மத்தை தவிர விபூதியோ ஆத்மாவோ சொத்தோ ஒன்னும் கிடையாது, நிர்குணம் பிரம்மம் அப்படிங்கிற வாதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை பத்தி நன்கு எடுத்துரைத்து இல்லை இப்படி இல்லை, இது சாஸ்திரத்துக்கு சம்மதமான பொருளே அல்ல, அப்போ மிக்க நான்மறையின் சுடருளியால் அவ்விருளை துறந்தில மேல் உயர உடையவன் நாரணன் என்று அறிவாரில்லை. மிக்க நான்மறையின் சுடருளியால் ராமானுஜருடைய கண்ணுங்கிறது சாஸ்திர திருஷ்டி, அவர் நான் மறைகிற வேதம். ஏன்னா நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது, தென் குருகவிழ்ந்தல் வாட்டமிலா வண்டமிழ் மறை வாழ்ந்தது, மண்ணுலகில் ஈட்டிய சீலத்தம்மி ராமானுஜமுனி போந்தவின்னு பாசுரம் வந்தார். அப்ப ராமானுஜருடைய விளக்கெல்லாம் கண்ணத்தனி சாஸ்திரம். அவர் சாஸ்திரத்துல பெரிய பண்டிதர், அவர் மானாதீனா மேலகுத்தியும் தெரிஞ்சவர். சாஸ்திரம் வேதத்துக்கு உட்பட்டு தான் பகவானே. அதனால வேதத்தை கொண்டே எல்லாருக்கு இருக்கிற சந்தேகத்தையும் போக்கியிருக்கார், தனக்கு இருக்கிற சந்தேகத்தை போக்கின்றார், அடியார்களுக்கு இருக்கிற சந்தேகம் போக்கின்றார். ஒரு வேதம் இல்ல, ரெண்டு வேதங்கள். ரெண்டு வேதங்கிறதே திருவரங்கத்தினால் சாதிக்கிறார். வருத்தும் புறவிருள் மாத்தர் எம் பொய்கிறான் மறையும் குருத்தின் பொருளை செந்தமிழ் தன்னையும் கூட்டி அந்நெறித்த திருவிளக்க தன் திருவுள்ளத்தை இருக்கும் பரமதி ராமானுஷன். விளக்காட்டம் சாஸ்திரம்னா எப்பவும் திகு திகு திகுன்னு ராமானுஷன் உள்ளத்துல எரிஞ்சுட்டே இருப்பான். அந்த விளக்கை கொண்டுதான் எல்லாத்தையும் பாக்குறான். சாஸ்திரங்கிற விளக்கை கொண்டு இருட்டத்தையும் போக்கினார். பாராசத்தியவசுதாம் உபனிஷத் துர்காத்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனி பூர்வாச்சார்ய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனிதாந்து நிஜாட்சரை சுமனசா பௌமா பிபந்தன் வகம் என்று தானே ஸ்ரீபாஷ மங்கள ஸ்லோகத்துல சாதிக்கிறார். எல்லாரும் சாஸ்திரங்கிற விளக்க மூலையில கொண்டு போய் போட்டுட்டான். அவரவர் தங்கள் தங்களுக்கு தோணின அர்த்தத்தை சொல்லி தப்பர்த்தம் கொடுத்தார். அதனை சரிப்படுத்தி கொண்டு நிறுத்தி வச்சு சாஸ்திர திருஷ்டியே நமக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்ப சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதத்தின் மூலம், உபய வேதத்தின் மூலம் பகவானை கண்டவர் ஆறு. ஸ்ரீமத் வேத மார்க்கர் பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் என்று திரும்ப திரும்ப போடுற மொழியோ. அப்ப உபய வேதாந்தாச்சாரியர்கிற பட்டம் ராமானுஜரால எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். இந்த சம்பிரதாயத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது திருப்பல்லாண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி போடுவோம். ஸ்ரீ ஊவே தெரியலையா, ஸ்ரீமத் வேதமாக பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியர் உபய வேதம் கத்துக்கிறானா, உபய வேதம்னு கத்துல, உபய வேதத்தை கத்துக்கல, உபய வேதம்னு சொல்லு தெரிஞ்சு சொல்லியோ போன்ற வேண்டிதான் சொல். அதனால அந்த அளவுக்கு ஏற்படுத்தி வைத்த பெருமை ராமானுஜரத்தான் சாரும். ஆகவே அடுத்த குறிப்பும் பார்த்துட்டோம். இப்போ மூன்று ஞான கண்கள், நாதமுனிகளுக்கு இருந்தது ஒரு ஞான கண்ணு, ஆர்ஷ கண்ணு, யாமுனாச்சாரியருக்கு இருந்த ஞான கண்ணு, திவ்ய கண்ணு, ராமானுஜருக்கு இருந்த ஞான கண், சாஸ்திர கண், என்ன மூணு கண்கள்னு பார்த்தோம். அடுத்தது மூணு பேருக்கும் நாலாயிரத்துக்கு இருக்கிற முக்கியமான சம்பந்தம். நாலாயிரத்தை நம்மாழ்வார் பெற்று கொடுத்தார்னு தெரியும். ஈன்ன முதத்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் சொல்ல முடியும். அதனை மூணு பேருக்கு சம்பந்தம் என்ன, இப்ப முதல் சம்பந்தம் தெரிஞ்சு போச்சு. ஈன்ன முதத்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். அப்ப சடகோபன் பெற்றார், ராமானுஜன் வளர்த்தார். ஆனா பெறத்துக்கும் வளர்றதுக்கு நடுவில் நாகமுனிகள் ஆள வந்தாருக்கு முக்கியமான ரெண்டு பங்கு வந்திருக்கு. ஏன்னா ராம நம்மாழ்வார் பெற்றாரை தவிர பெற்று மறைஞ்சு போச்சு, பெற்றது வெளியே வரல. இப்போ அப்ப பிரகாசப்படுத்தினார்னா யாரு, நாலாயிரம் போஷரங்களையும் பிரகாசப்படுத்தியதுன்னு பார்த்தால் நாகமுனிகள். ஆனா அந்த நாகமுனிகள் கூட பிரகாசப்படுத்தினாரை தவிர தன்னுடைய ரெண்டு மருமக்களை கையில் வச்சிருந்தார். மேலே ஏறத்தாழ்வார், கீழே ஏற்றாழ்வார். நீங்க உள்ள நாதமுனிகள் மூலவர் திருமணி செய்து போறச்சு அவருடைய பீடத்துக்கிட எல்லா சிஷ்யர்களும் எழுந்துள்ள கலந்து, அதுல மேல ஏறத்தாழ்வார் இருக்கார், கிழக ஏற்றாழ்வார், திருக்கண்ணமங்கையாண்டான் ரொம்ப முக்கியமான சிஷ்யர், குருகைத்தாவலப்பன் சிஷ்யர், இவர்களெல்லாம் நீங்க சேவிச்சுக்கலாம். அது பக்கத்துல சீர்காழி விதேசம் போனேன், அங்க திருநகரியில திருமங்கையாழ்வார் இருக்காரு இல்லையோ, அவருடைய திருவடியில சேவிச்சிருந்தால் சீலங்கள் நாதமுனி இங்க எப்படி எழுந்துள்ளாரோ அதே போல அங்கேயும் குறையல் பிரான் அடிப்பில் உள்ளாத வந்தன் ராமானுஜன் பாட்டுக்கு தகுந்தபடி ராமானுஜன் அந்த விக்கிரகத்தோடய திருமேனியோட எழுந்து விழிப்பார். ஏன்னா திருவங்கியாழ்வார் திருவடிகளை விட்டு விலகாதவர் ராமானுஜன். அங்க போய் சேவிக்கிச்சு அது அவசியம் ஞாபகம் வச்சு சேவிங்கோ. என்ன விஷயம் பார்த்துங்க, அப்ப நாலாயிரத்தை நம்மாழ்வார் பெற்றார், பிரகாசப்படுத்தினது நாதமுனிகள். அத உலகத்தார் கிடைக்கணுங்கிறதுக்காக பிரகாசப்படுத்துற அளவுக்கு பொறுப்ப நாதமுனிகள் ஏற்படுத்தினார். ஆனா ஆளவந்தார்னா அதை கொடுக்கிற ஏற்பாட்டை பண்ணார். ஆளவந்தார் காலத்துலதான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வழி வழியா இனிமே உபதேசிக்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும். இதுக்காக அவர் யாரை ஏற்படுத்திட்டார், அரையர் சுவாமி பிரகாரத்தை ஏற்படுத்தி ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் வைத்து. என்ன நாதமுனிகள் கையில தாளம் இருக்கு தெரியாது, ஆனா நாதமுனிகள் தாளம் விஷயத்து அத்தியனோத்சவத்தை தொடங்கி அவரே அரையர் சுவாமியாக இருந்திருக்கிறாரா, இருந்திருக்கலாம். ஆனா அப்படி வியக்தமா இருக்கான்னு கேட்டா இல்லை. அப்ப அந்த வியக்தமா எப்பாச்சு, இப்ப ஆள வந்தார் அரையர் சேவை பண்ணிருக்காரா, ஈஸ்வர முனிகள் அரையர் சேவை பண்ணிருக்காரா, நாத்த முனிகள் அரையர் சேவை பண்ணிருக்காரா, பண்ணிருக்கலாம், ஒன்னும் குறையுது. ஏன்னா அவர் தான் தாளம் கட்டியிருக்கார், அவர் தான் இசை மீட்டிருக்கார். ஆனா எப்போதிலிருந்து அரையர்கள் பேரோட வந்திருக்கு, ஆளவந்தாருடைய திருக்குமாரர் காலத்தில் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், அப்போதுதான் நம்ம பேர் கேள்விப்பட்டிருக்கோம். முன்னாடி அரையர்கள் இருந்திருக்கலாம், ஆனா இந்த சொட்டக்குளத்திலிருந்து ஆளவந்தாருடைய திருக்குமாரார் வந்து அவருக்கு தான் அரையர் சுவாமி வந்தது. இன்னொன்று பாத்தீங்கன்னா, ராமானுஜருக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கொடுப்பதற்கும் பிரச்சாரம் பண்றதுக்கும் ரெண்டு ஆச்சாரியர்களை நியமிக்கிறார் ஆளவந்தார். ஒருத்தர் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், 3000 பாட்டு அவரிடத்துல ஒப்படைச்சார். இன்னொருத்தர் திருமாலையாண்டான், 1000 அவரிடத்துல ஒப்படைச்சார். அப்ப நீர் திருவாய்மொழி 1000 வச்சுக்கும், ராமானுஜர் இடத்துல கொடு. நீர் மற்ற 3000 வச்சுக்கும், ராமானுஜர் இடத்துல கொடு. எனக்கு தன் சிஷ்யர்கள்ல பிரதானமான 2 பேரு 4000 நியமிச்சு அதை கொடுத்ததாருன்னு சொன்னால் ஆளவந்தார் யாமன முனிதான். அப்ப பெற்று பிரகாசப்படுத்தினது யாரு? பெற்றதுன்னா வயத்திலேருந்து பெற்றதுன்னு பார்த்தா நம்மாழ்வார் சடகோபமுனி. அதை பெற்றது இந்த உலகத்துக்காக பெற்று வாங்கியது யாரு? நாதமுனி. அதை கொடுத்தது யாரு? யாமனமுனி. வளர்த்தது யாரு? ராமானுஜமுனி. அப்ப இந்த 4000 சம்பந்தம் நீங்க பாக்கணும்னா, பெற்று கொடுத்தார், பெற்றார், கொடுத்தார், பெற்றார், நம்மாழ்வார் பெற்றார். அந்த பெற்றவரிடத்திலிருந்து உலகத்தாரு போக பிரகாசப்படுத்தினார் நாதமுனிகள். அதை கொடுத்தார் ராமானுஜருக்கு யாமன முனிகள். அதை வளர்த்தார் ராமானுஜ முனிகள். வளர்த்தார்னா எப்படி வளர்க்கறதுன்னா என்ன வழக்கம்னால், இப்ப நம்ம கூட குழந்தைய பிரிச்சோம், வளர்க்கறதுன்னா என்ன? பெரும் விட்டாலே வளர்த்தா வளரும், நித்தியம் காத்தாரே மத்தியான ராத்திரி சோறு போட்டா வளர்த்துப்படும். அதான் குழந்தை வளர்க்கறதுன்னு அர்த்தம். இங்க இருக்கிற எல்லாத்தையும் கேளுங்க, குழந்தைய பத்தி என்னன்னா வளர்த்துட்டு கீழான்னா, அது என்ன சின்ன சமாச்சாரமா சுவாமி, ஒரு வார்த்தையில கேட்டுட்டே அப்படியா? இப்போ நாங்க திரும்ப பள்ளிக்கூடம் போறோம், உங்களுக்கு தெரியுமா? இப்போ நாங்க எண்ணிக்கொண்டு போய் பிள்ளையும் பொண்ணையும் பள்ளிக்கூடத்துல சேர்த்தமோ அன்னிலேருந்து இப்ப நாங்களும் போயிட்டு இருக்கோம். அப்ப நீர் படிக்கிற காலத்துல போயிருக்கோம், போலே சேர்த்து வச்சு போறேன்னு. அப்ப நான் ஒண்ணும் போனதே கிடையாது, இப்ப மழைக்கு கூட ஒதுக்கினேனா தெரியாது. இப்ப ஒவ்வொரு வகுப்புக்கும் கூட போவேன்ட்டு இருக்கு. நிறைய தாய்மார்கள் இப்ப இருசக்கர வாகனம் வச்சிருக்கான். என்னன்னு கேட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வகுப்பா கொண்டு போய் விட்டு கூட்டின்னு வர்றதே தான் கைங்கரியம். அடி கைங்கரியம்னு வேணும்னு சொல்றேன் இப்ப, ஏன்னா கைங்கரியம் சாதாரணமா பகவானுக்கு பண்றதா இருக்கும். ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா, நம்ம புள்ள பொண்ணை வளர்க்கணும்னா கைங்கரியம் பண்ண வேண்டியது. என்ன கைகிறோம்னா, பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடணும், சம்ஸ்கிருத வகுப்பு, தமிழ் வகுப்பு, அதுக்கப்புறம் குத்துச்சண்டை பயிற்சி வகுப்பு, பாட்டு வகுப்பு, அது சருக்கு மரம் விளையாடுற வகுப்பு, எத்தனை வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் கூட்டு கூட்டு போயிட்டு வர முடியும். அப்ப போயிட்டுறதா வளர்க்கறது. உண்மையா பார்த்தா பிள்ளைய நன்னா வளர்க்கிறேன்னா, உலகத்தில் இருக்கிற நன்மையாத்தனை என் பிள்ளை கிடைச்சிடணும், இதுதானே வளர்க்கறதுன்னு தாய் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த வேகத்துல இதெல்லாம் நல்லா பண்ணட்டோம், ஆனா இந்த வேகத்துல கூடவே என்ன பண்ணிடுறா, என்னென்ன நல்ல பண்டம் வஸ்து சாப்பாட்டு பொருள் இருக்கோ எல்லாம் இவன் வயதுக்குள்ள போகணும்னு பாக்குறான். அது எங்கேயான ஆகுமா? நிறைய பேர் இன்னைக்கு உடல் பருமன் நோயால அவதிப்படுகிறார்கள். அது நம்ம யோகிகளுக்கு அந்த வழக்கம் கிடையவே கிடையாது. ஒரே காரணம், சாப்பாட்டை கட்டுப்படுத்திதான் தீரவேண்டும். அது ஏதோ ஊர்ல ஏதாவது நன்னா வந்துருக்குன்னா எல்லாம் என் வயத்துல போனோம்னா, முடிஞ்ச அளவுக்கு வயத்துல போகாம எல்லாம் வெளியில இருக்கிறது நல்லது. வயசுக்குள்ள எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன போயிருக்கீங்க நமக்கு தெரியாது. இப்போ அது அப்புறம் குறைக்க முடியாது. இப்ப சரியா ராஜத்து வருவேள் 10 நாத்தவன் உச்சது போயிடுறோம், உற்சவத்து போயிருக்கிறா சுவாமி என்ன பண்ண போனா சரியாராதனை விடுவார். அடுத்ததுதான் உற்சவத்துக்கு போயிருக்கோம்னா சரியாராதனை உண்டோ இல்லையோ? புஷ்பம் உண்டா, பெருமாளுக்கு பிரசாதம் எல்லாம் போச்சு, அதெல்லாம் அப்புறம் சுவாமி. முதல்ல நமக்கு சரியாராதனை இருக்குதான் இல்லையா பார்ப்போம். போதும் அப்ப முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை நாதவனிகள் உற்சவம் முடிஞ்சது. இனிமே இல்லையா? ஆடி மாசம் 2 இருக்கு. இதோ இப்ப ஜீவன் வந்து போனோம்னா தெரியாராதனா, அடுத்து இங்கேயே வந்தோம்னா ஆனந்தா உற்சவம் இருக்கு, அதுவும் தெரியாராதான். ஆவணி வந்தது என்ன? எல்லா ஊர்லயும் கிருட்டங்கோவில் இருக்கு, குறவே இல்லை. ஸ்ரீஜெயந்திக்கு போறோம், பெரியவார் சங்கல உற்சவம் வருது, அது வரும், அது தெரியாராதன் விடுவோம். புரட்டாசி வந்தா ஒரே ஆச்சாரியர்கள் மயம், எங்க பார்த்தாலும் தெரியாராதனா, அதுவும். அப்ப வருஷம் முழுக்க தரியாராதனமாகவே இருக்கே, எப்பதான் குறைக்க போறீங்கன்னா, அதெல்லாம் வைகுந்தது போய் தான் பாக்குறோம். இங்க ஒன்றும் வழி கிடையாது. இப்போ இங்க இப்படியே நன்னா இருப்போம், இப்போ அங்க போற விற்பாடு இப்படி இருக்க முடியுமா? இப்படியே பாத்துருந்தோம்னா வைகுந்தத்துக்கு போறோமோ இல்லையோ போடுவோம், அது மட்டும் நிச்சயம். எங்க போவோம்னே சொல்றது முடியாது. அதனால ஞாபகம் வச்சு, யோகம் போனா நம்ம சரீரம் முதல்ல ஒரு அளவுக்கு உட்பட்டு தான் இருக்கணும், சாப்பிடணும்னே நினைச்சிருக்க கூடாது. இன்னும் ஞாபகம் வச்சுங்க, ஒரு இடத்துல வரிசையா போட்டுருக்காளா, நமக்கு கிடைக்கட்டும், அது யாரும் தீண்டுபட போறது, அதுக்குள்ள நம்ம வாங்கிடணும். நம்ம போய் முதல் பந்தியில் உட்காரணும்னு கொஞ்சம் அது முந்தாம பின்தங்கி நின்று பாருங்க. ஒரு 2 தினம் கூப்பிட்டோம், இல்ல ஒருவேளை தீண்டுபடுத்தினா இந்த ஒருவேளை பட்டினியில் இருந்து பார்ப்போமே, இருந்துதான் பார்ப்போமே, ஒன்னும் ஆயிடாது. இந்த ஒருவேளை பட்டினி இருந்த உடனே உடம்பு தராது, விழுந்துடாது. அதெல்லாத்தையும் சிரத்து வச்சுதான் அந்த பெருமாள் நன்னாவே பண்ணி வச்சிருக்கார், சக்தியோட நன்னா தான் பண்ணி வச்சிருக்கார். நாம பயப்படுவோம், இன்னமும் ஒரு வேளை சேர்ந்த கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சாமல் இருக்கு, தலை சுத்தராமல் இருக்கு, இருட்டின்னு வருதுன்னு இருட்டின் வர்றது. இவர் எப்பவுமே தூங்கிட்டே இருந்ததுனால இருட்டின் இருக்குது, அதுதான் இவர் இருக்கிறது காரணமே தவிர நாம எதுக்கோ இருட்டின் வர்றது நினைச்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். நம்மால எவ்வளவு குறைவா உண்ண வேண்டுமோ அத்தனை குறைவா உண்ணாதான் நிறவா வாழறதுக்கு நம்மால் முடியும். அப்ப 4000 பெற்றார், பெற்றுட்டார், பிரகாசப்படுத்தினார், கொடுத்தார், வளர்த்தார். வளர்க்கறதுன்னா வெறும் சோறு போடுறது மட்டும் வளர்க்கறது இல்லை, அத பல விதத்திலையும் நாம வச்சு வளர்த்துட்டார். நம்ம எப்படி வகுப்பு வகுப்பா கூட்டின்னு போய் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோமோ அத போல 4000 வியாக்கியானங்கிறத தொடங்கி வைத்தவரே ராமானுஜர் தான். ஏன்னா மூலம் மூலமா மட்டும் இருந்ததுன்னா இத்தனை நாள் அது தங்கியிருக்காது. யார் மனப்பாடம் பண்றாலும் அவ மட்டும் பண்ணுவா. அப்புறம் அதுக்கு அர்த்தம் வரணுமோ இல்லையோ, எவ்வளவு பொருட்செறிவு இருக்கு, ஆழ்ந்த கருத்துகள் இருக்குங்கிறத எழுத வைக்கணுமோ இல்லையோ, முத முதல்ல தன் சிஷ்யரான திருக்குறுகை பிரான் பிள்ளானிடத்தை ஆணையிட்டு 6000 வியாக்கியானத்தை எழுதும் என்று சொல்லி பிள்ளானிடத்துல இருந்தா வியாக்கியான பத்தி ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தானே 9000 நந்தியை எழுதினார், 24000 பெரியார் சென்று சாதித்தார், 36000 நம்பிள்ள சாதித்தார், வாதிகேசரி அழகமுடவாள ஜி எஸ் சுவாமி 12000 அனுகிரகித்தார். இதுமே பாக்கியில் அத்தனை வியாக்கியானம் இதெல்லாம் திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள் என்று நிஜயபூர்வ மனாளன் சாதிக்கிறார். அப்ப இதெல்லாம் வளர்த்தது. அப்ப திருவாய்மொழிக்கு நல்ல சோறு ஊட்டி பாலாட்டி தாளாட்டி அதுக்கு வியாக்கியானங்களை ஏற்படுத்தி கோவில்கள்லாம் பலசரம் பாட வச்சு முன்கோட்டி இனிமே சேவிச்சு போனோம், திவ்ய பிரபந்தத்தான் முன்கோட்டியில போனோம். அது ரொம்ப முக்கியமான மாறுதல். அதெல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் கொண்டு கொடுத்ததுங்கிறது வெறுமை இல்லை. இப்ப யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு தேதிக்கு எந்த ஒரு கோவில்லையும் ஒரு சின்ன கல்லாசிரிண்டு எந்த ஒன்னையும் நம்மளால பண்ண முடியாது. நல்லது பண்ண முடியாது, தீதியும் பண்ண முடியாது, தீயது பண்ணாலும் நல்லது பண்ணவே முடியாது. அதான் இன்னைக்கு நிலைமை. அப்படின்னா அன்னைக்கு இருக்கிறச்ச ஒரு சமஸ்கிருத வேதம் மட்டும்தானே சொல்லிட்டு இருப்பாரு, அதை மாற்றி திராவிட வேதமும் ஓதப்படும் சொல்லி அதுக்கு மேல புரட்சி பாருங்க. இதுதான் முற்போக்கு சிந்தனை. அந்த கோட்டி முன்கோட்டி அவரும் ஏற்படுத்தி வச்சாரு. என்ன வேத கோட்டி சம்ஸ்கிருத கோட்டி முன்னாடி போகட்டும், திவ்ய பிரபந்த கோட்டி பின்னாடி வரட்டும்னு சொல்லல. திவ்ய பிரபந்த கோட்டிய முன்னாடி போக வச்சு சம்ஸ்கிருத வேத கோட்டியை பின்னாடி வர வச்சாரோ இல்லையோ, அதெல்லாம் அவர் திவ்ய பிரபந்தத்தை வளர்க்கறதுக்காக பண்ணது. ஒரு முக்கியத்துவம் வரணும். இப்ப முக்கியத்துவம் வரணும்னு வச்சுக்கோங்க. ஒரு சாமி சொன்னார், நீங்க ஏதோ ராமானுஜர் 1000 உங்களுக்கு என்னமோ பேசிட்டு சுத்தி வந்துட்டு இருப்போ. அரசாங்கம் ராமானுஜர் 1000 அரசாங்க விழாவா அறிவித்தால் அப்பதான் அங்கீகாரம் கிடைக்கும் தான். எல்லாம் அடி உங்களுக்கு தெரியாது சுவாமி, அவன் என்ன பண்றாளோ. ஏன்னா அவா சொல்றது என்னன்னா உடனே ஆண்டு முழுவதும் விழாக்கள் அறிவிக்கப்படும், உடனே அரசாங்கத்தினுடைய வெளியீடுகள் எல்லாம் அவருடைய பேர் போடப்படும், தபால் தரை உடனே வெளியிடப்படும், அவர் நூல்கள் எல்லாம் தேசியமயமாக்கப்படும். எப்படியுமே அவர் நூல்கள் மனுஷமயமாக்கப்பட்டது தான். அவர் ஒண்ணு தனக்காக எழுதிய விஷயத்துக்கு யாரும் பரத்தியார் மோட்சம் உணர்ந்திருக்கதான் எழுதியிருக்கார். எதுவும் சொல்ல வந்தே ஒன்னு, அப்படி ஒருத்தர் பெரியவர் எடுத்து நோட்டார்னு சொன்னா அப்பதான் அங்கீகாரங்கிறது கிடைக்கிறது. அதை போல ராமானுஜர் திருவாயனுடைய கையில் கொண்டு அதற்கு எப்படி பேணி வளர்த்தார். உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் உருவும் பெரிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என் நீளத்தோர் அறிதரன் என்ன ராமானுஜன். அப்ப ராமானுஜன் அதுதான் திருவாயன்மொழிதான் அனர்த்தம். தந்தையோ தாயோ உயர் குருவோ செல்வமோ மற்றமோ முற்றுமோ அனைத்தையும் திருவாயன்மொழியாக கொண்டு சொல்லிட்டு போனார். அப்ப ராமானுஜர் திருவாயன்மொழியை வளர்த்து கொடுத்தார். பெற்ற தாய் நம்மாழ்வார், பிரகாசத்துக்கு கொண்டு வந்த தாய் நாதமுனிகள், கொடுத்த தாய் தியாமன முனிகள், வளர்த்த தாய் ராமானுஜ முனிகள். என்ன அந்த 4000 சம்பந்தம் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். அடுத்தது நாதமுனி யாமனமுனி ராமானுஜமுனி இவா மூணு பேருக்குள்ள சின்ன வேற்றுமையோடு இருக்கிற ஒற்றுமை பாருங்க. நாதமுனிகள் ஒருத்தர், நம்மாழ்வார் ஒருத்தர், ஒருத்தர் ஒருத்தரை தேடி போனார். நாதமுனிகள் தானே தேடி போயிருக்கார். நாதமுனிகள் சிஷ்யர், நம்மாழ்வார் ஆச்சாரியர். அப்ப நாதமுனிகள்ங்கிற சிஷ்யர் ஒருவர், நம்மாழ்வார்ங்கிற ஆச்சாரியர் ஒருவரை தேடி போனார். ஆனா அதுவே யாமனாச்சாரியர் காலத்துல யாமனமுனி காலத்துல என்ன ஆயிடுது, ஆச்சாரியர் மணக்கால் நம்பிகள் ஒருவர், யாமனமுனி ஒருவர், ஆச்சாரியர் சிஷ்யனை தேடி போறார். காலம் ரொம்ப மாறி போச்சு. சிஷ்யன் இத்தனை நாள் ஆச்சாரியனை தேடி போயிட்டு இருந்தார், ஒருத்தர் ஒருத்தரை தேடி போனார், இப்ப ஆச்சாரியர்தான் சிஷ்யனை தேடி வருகிறார். இன்னைக்கு அதான் தொடர்ந்து இருக்கு. இப்போ நீங்க இன்னைக்கான வெளியூர்ல உபன்யாசம் நடந்தா வந்திருக்கீங்க, உங்க ஊருக்கு உபன்யாசகர் வந்தா தான் இன்னைக்கும் கேட்கற எடுப்பாங்க. இது பக்கத்துல சீர்காழியில ஏற்பாடு பண்ணிருக்கலாம், வரீலானா ஆர்போது அதெல்லாம் நம்ம மறந்து முடியாது. குடும்பம் சென்னப்பட்டினத்துல ஏற்பாடு பண்ணிருக்கலாம், ஓ அதெல்லாம் வேறு நாடு, வாண்டவே வேண்டாம், அங்க வரவே இல்லை. அப்ப எல்லாம் நம்ம ஊருக்கு வந்தா சரி, நம்ம பக்கத்துல பெருமாள் அவர் ஏதாவது 9 மணிக்குள்ள உற்சவம் வந்தா சரி, அவருபாடு நான் தூங்குற சமயத்துல வீதியில் ஏழுனா நாங்கேன்னு வர முடியுமாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி உற்சவமும் என்னமோ தெரியல அகாலமா நடத்த ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, 10 மணி ஆனா பெருமாள் உள்ள எழுதணும், அவருக்கும் சுகுமாரமான திருமணம் இல்லையா? அதுக்கப்புறம் மெதுவா 10 மணிக்கு புறப்பாட ஆரம்பிச்சு அவர் விடிய விடிய உள்ள எழுந்தபடி சொல்லி பார்க்கலாம். அது விடிய விடிய 4 மணி வரைக்கும் உற்சவம் நடந்ததுன்னு சாமி, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 2 மணிக்குவா, இந்த 4 மணி வரைக்கும் உற்சவம் நடந்ததுன்னா 2 மணிக்கு ஆரம்பிச்சா 4 மணி வரைக்கும் தான் ஆகும். இவர் ஒழுங்க சாயங்காலம் 7 மணிக்கு புறப்பாடு பண்ணியிருந்தாருன்னா 11 மணிக்கு பெருமாள் உள்ள வந்திருப்பாரு. இதெல்லாம் நாம தான் சிந்திக்கணும். அதனால என்ன ஆயிடுறது, வீதி முழுக்க காலியா இருந்து தட்டே ஒட்டு கொடுக்கறதுல எழுந்தே வரதில்லை. இப்ப இதனாலே மறைமுகமா நாம அந்த எழுந்து வராத மொத்த பேருக்கும் பாவத்தை தள்ளவிட்டோம். ஏன்னா பெருமாள் வாசல்ல எழுந்துள்ளச்சு இவன் கதவு கூட திறந்து வச்சு தட்டு கொடுக்கலன்னா கண்டிப்பா பாபத்தை சம்பாதிக்க போறார். அந்த பாபம் நம்ம ஊர்க்காராளுக்கு வரக்கூடாதுன்னா கொஞ்சம் தேவஸ்தானம் தான் புரிஞ்சு 7 மணிக்கு புறப்படுவோம். இது அவன் புரிஞ்சுக்கிறதா இல்ல, அப்ப வேற என்ன வழி இருக்கும்? அப்ப தேவஸ்தானத்தார் புரிஞ்சு ஏதோ ஒரு விதத்துல பாபத்தை தவிர்ப்போமே என்னமான. இப்ப அந்த 4 பாபம் வர அவர்களெல்லாம் கட்சி கட்டி கொள்ள இந்த ஊர்ல அப்படியே ஒரு குழுமம் அப்புறம் உருவாகிப்போ. என்னத்துக்கு இந்த பெருமாள் எப்படியும் ஏழுனா நம்ம ராத்திரி முடிச்சுருக்கிறது இல்ல, இவர் எதுக்கு ஏழனம்னு 50 வருஷம் கட்டி வந்து கேட்பான்? எதுவும் வேண்டாம் முடியும். இதை விட அந்த பாபத்தை தவிர்த்துட்டோம்னா நல்லதா படும். பகவானும் சரி ஆச்சாரியர்களும் சரி, எந்த முகத்திலேயாவது ஒருத்தன் பாவம் பண்ணாத தடுத்துடும், அதுக்குதான் பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அதை பண்ண வச்சு விட்டு அப்புறம் அது நமக்கு கொட்டுறதே கொட்டுறதேன்னு சொல்லிட்டு முடியாது, பண்ணாமலே தடுத்து விட வேண்டும் இல்லையோ. ஆகவே இப்ப பகவான் எழுந்து விடுகிறார். உற்சவாதி நடக்கிறதுனா ஒருத்தர் ஒருத்தரை தேடி போன காலம், 4 மணிகள் நம்மாழ்வாரை தேடி போனார், ஒருத்தர் ஒருத்தர் தேடி வந்த காலம், மணக்கால் நம்பிகள் யாமனாச்சாரியரை தேடி வந்தார். ராமானுஜர் காலத்துல என்னாச்சு, ராமானுஜரும் பல ஆச்சாரியர்களை தேடி போனார், ராமானுஜரையும் ஆச்சாரியர்களாக கொண்டு பலரும் தேடி வந்தனர். இது ரெண்டுமே அவர் காலத்துல நடந்தது. ராமானுஜர் பல ஆச்சாரியரை தேடி போனார், தேடி தேடி பெரிய நம்பி எழுதா போனாரே, காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கத்தை தூக்கி போகிறச்சே மதுராந்தகத்துல சந்தித்தார் இல்லையோ, அப்ப பெரிய நம்பிகளை தேடித்தான் போனார். சொல்லவே வேண்டாம், பெரிய திருமல நம்பிகளிடத்திலே ராமாயண காலக்ஷேபம் பண்ணா திருமலைக்கு நடையா நடந்து போய் தான் 1 ஆண்டு காலம் காலக்ஷேபம் பண்ணார். இன்னும் சந்தேகமே வேண்டாம், 18 தடவை தேடிட்டு திருக்கோட்டி நம்பிகளிடத்துல போனார். இத்தனையுமே ராமானுஷர் தேடி போனது, பலரையும் தேடி போனார் இல்லையோ, ஒரு ஆச்சாரியன் இல்ல, 5 ஆச்சாரியர்களிடத்தே பற்றினவர், 5 ஆச்சாரியர்களிடத்திலே காலக்ஷேபம் கேட்டவர், என்ன அவருக்கு இருக்கிற பெருமை. அப்ப சிஷ்யரான ராமானுஜர் பல ஆச்சாரியர்களையும் தேடி போனார். அடுத்தது ஆச்சாரியங்கிற ராமானுஜரை பல சிஷ்யர்கள் தேடி வந்தனர். கூரத்தில் எழுந்துள்ளிருந்த கூரத்தாழ்வான் விட்டுட்டு காஞ்சிபுரத்து போய் பற்றினார். பேட்டையில் அவதரித்திருந்த முதலியாண்டான் விட்டு காஞ்சிபுரத்துல போய் பற்றினார். ஆந்திர பிரதேசத்தில் இருந்த ஆந்திர பூர்ணர் வடுக நம்பிகள் விட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார். இப்படி எல்லா ஆச்சாரியர்களும் ராமானுஜரை தேடி வந்திருக்காரு. அப்ப ராமானுஜரும் பல ஆச்சாரியர்களை தேடி போயிருந்தார். ராமானுஜரை ஆச்சாரியனாக கொண்டு பல சிஷ்யர்களும் தேடி வந்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு வா 3 பேருக்கும் ஒற்றுமை. ஆனா மத்த காலத்துல நடந்திருக்கு, ஒரு சிஷ்யர் ஒரு ஆச்சாரியனை தேடி போனார் நாதமுனி. எப்படி காலப்போக்கில மாறுறது பாருங்க, ஒரு சிஷ்யன் ஒரு ஆச்சாரியனை தேடி நின்றது 9வது நூற்றாண்டு, அடுத்து 10வது நூற்றாண்டு வந்தது, ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனை தேடி போனது மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார் யாமனமுனியை தேடி போனார், 11வது நூற்றாண்டு வந்தது. இதுக்கு ராமானுஜர் மொத்த பேரையும் தேடி போனார், எல்லாரும் ராமானுஜரை தேடி வந்தார். அதனால தேடி வந்த ஆறுகிற பெருமையும் உண்டு. அடுத்தது ஒரு 3 முனிகள், முதல்ல நாத முனிகள், அடுத்தது யாமன முனிகள், 3வது ராமானுஜ முனிகள். இவர்களை திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என் ஆச்சரியமா அந்த 3த்துக்கும் சமானமா சொல்லலாம். திருமந்திரம்னு சொன்னாலே நாத முனிகள் தான், துவயம்னு சொன்னாலே யாமன முனிகள் தான், சரமஸ்லோகம்னு சொன்னாலே ராமானுஜ முனிகள் தான். காரணம் என்னன்னு பார்ப்போம். ஒன்னும் சந்தேகமே இடம் இருக்கும். திருமந்திரம்ங்கிறது ஓம் நமோ நாராயணாயாங்கிற 8 எழுத்து மந்திரம். ஏற்கனவே மந்திர திரட்டா ரிஷி நாதமுனின்னு பார்த்துட்டோம். மந்திரத்தை கண்கூட காண்டவர் அவர் தான். அதனை இப்போ எப்போ ஓமித் ஆத்மானம் யுஞ்சீதான்னு கீதையில கண்ணன் சாதிக்கிறார். யார் ஒருத்தன் யோகத்தால என்ன அடைய முற்பட்டாலும் ஓம்னு சொல்லிக்கொண்டு ஆத்மாவை சமர்ப்பிக்க கடவான். ஓமித் ஆத்மானம் யுஞ்சீதா யுஞ்சீதா யோகம் பண்ண கடவான்னு சொல்லு, ஓம்னு சொல்லிக்கொண்டு யோகம் பண்ண கடவானால் ஓம்னு சொல்லி யோகம் பண்ணதாரு நாதமுனிகள் தானே. அதனால திருமந்திரம் நாதமுனிகள் அவர் இட்டது நமக்கு வச்சுக்கோ. துவயம் துவயத்தினுடைய அர்த்தத்தை விசதமமான அனுபவித்துத்தான் ஆள வந்தார். ஸ்தோத்திர ரத்தனமே பாடினான். ஸ்தோத்திர ரத்தனத்தில் இருக்கிற 65 ஸ்லோகம் தொடர்ந்து ஸ்தோத்திர ரத்தன 65 ஸ்லோகம், எதிராஜி சதி 20 ஸ்லோகம், ரெண்டுக்கு ஒரு கணக்கு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ. திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்தில் சப்த கணக்கு 20, எழுத்து கணக்கு 65, திருமந்திரம் 8 எழுத்து, அதுக்கப்புறம் துவயம், சரம ஸ்லோகம் 32 எழுத்து, 33 போச்சுன்னா பாக்கி இருக்கு 25 எழுத்து, துவயம் 8 எழுத்து, 32 எழுத்துன்னா 40, 25 எழுத்து, துவயம் 65 எழுத்து. திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகமாகிற ரகசிய தலையத்தில் 65 எழுத்துகள் இருக்க அந்த எழுத்துகளுடைய கணக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் ஸ்தோத்திரத்தை பாடினார் ஆளவந்தார். அதே எதிராஜம் சீதை 20 ஸ்லோகங்கள் வந்து, ஏன்னா திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்தில் 20 சொற்கள், ஓம் நமோ நாராயணாய 3 சொல், சிவன் நாராயண சரண சரணம் பிரபத்தியை நடத்திலிருக்கிற துவயத்தில் 6 சொற்கள், 6, 3, 9, சரம ஸ்லோகத்துல 11 சொற்கள் 20. அப்ப அந்த 20க்கு எதிராஜம் சீதை 20 ஸ்லோகம், 65 எழுத்துக்கு ஸ்தோத்திரத்தின 65 ஸ்லோகங்கள்.